தெய்வம் என்பதோர் சித்தம் உண்டாகி கடவுள் என்று ஒருவர் உண்டு அப்படிங்கிற அறிவு மெல்ல பிறக்கும். தெய்வம் என்பதோ சித்தம் உண்டாகி, ஆக வறுமையில் பிழைத்து செல்வத்தில் பிழைத்து பல்வேறு வகையான துறைகளில் பிழைத்து இந்த உயிரினுடைய பயணத்தில் கடவுள் என்ற ஒருவர் உண்டு என்கிற நினைப்பு வரும். தெய்வம் என்பதோ சித்தம் உண்டாகி, அதன் பிறகு முனிவிலாததோர் பொருளது கருதலும், முனிவிலாததோர் ஆக அப்படி அந்த நினைப்பு வந்தவுடனே என்ன ஆகிறது அப்படின்னு கேட்டா, முனிவு இலாது, முனிவுனா கோபம், முனித அதனால முனி புங்கர் அப்படின்னு சொல்லுவாங்க. முனி என்ற சொல்லுக்கு கோபம்னு பொருள். முனி முனிவு இலாததோர், அப்ப கோபம் என்கிற வெறுப்பு அற்று அந்த ஒரு பொருளை நாடுவதற்கான எண்ணம் உள்ளத்துல வரும். தெய்வம் என்பதோர் சித்தம் உண்டாகி முனிவு இலாததோர் பொருளது கருதலும், நினைப்பு கடவுள்னு ஒத்திருக்கிறாரு, கடவுள் அப்படி நினைப்பு உள்ளத்தின் கண்ணே வரும். கருதலும், இப்ப இதுவரைக்கும் நம்ம கூடவே நின்று இருக்கக்கூடிய அந்த மயக்கத்தை தருகின்ற மாயா சக்திகள் இதை விட கொஞ்சம் மேலான ஒரு வேலையை செய்யும். அதான் சொல்ல வர, 6 கோடி மாயா சக்திகள் வேறு வேறுதம் மாயைகள் தொடங்கின. இப்ப இந்த மாயா சக்திகள் என்ன பண்ணும் கேட்டீங்கன்னா, இந்த மயக்கத்தை செய்கின்ற வண்ணமாக தெய்வம் என்பதோ சித்தம் உண்டாகணும், அப்படி உண்டாகின்ற பொழுது இந்த மாயா சக்திகள் வேறு வேறு மயக்கத்தை செய்ய தொடங்கும். எப்பவுமே நீங்க இது எப்படி பார்க்கலாம் கேட்டா, சும்மா ஒரு உதாரணத்துக்காக சொல்லுகிற ஒன்றுதான், வேறொன்றும் இல்ல. இப்ப நீங்க ஒருவர்கிட்ட நட்பு கொள்கிறீர்கள், அந்த நட்புக்குரிய நண்பர் ரொம்ப நல்லவர் அப்படின்னு வச்சு கொள்ளுங்க. ஒரு சின்ன கருத்து, நீங்க சொன்ன கருத்துக்கும் அவருடைய கருத்துக்கும் சின்ன வேறுபாடு. நேற்று வரைக்கும் நல்ல நட்பு, ஒரு புதிய தடத்தில் ஒரு கருத்து மாறுபாடு வருகிறார், நாம செய்யலாங்கிறோம் அவர் வேண்டாங்கிறார், ஒரு சின்ன வேறுபாடு. அந்த வேறுபாடு காரணமாக சரிப்பா நீ பாட்டுக்கு நீ உன் வேலையை செய், நான் என் வேலையை செய்யறேன் அப்படின்னு ஒரு சின்ன வேறுபாடு வருதுன்னு வைத்துக் கொள்ளுங்க. அந்த நட்பு என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ரெண்டு பேரும் நேற்று வரை ஒரே இலக்கில் போனாங்க, ஒரே இவர் இருந்தா அவர் இருப்பார் அவர் இருந்தா இவர் இருப்பார் அப்படி இருக்கக்கூடிய நட்பது. இப்ப இந்த சூழல்ல ரெண்டு பேரும் மாறுபாடு பண்றது, ஆளுக்கு ஒரு பக்கமா நிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த நல்ல நட்பு என்ன பண்ணும் கேட்டீங்கன்னா, எந்த சூழலிலும் அவருக்கு தீங்கு செய்யாது. அவரு என்னங்க அவருக்கான இல்லைங்க, அவர் கொஞ்சம் வேறொரு வேலையா போயிருக்காருங்க, நான் இப்படிதான் இப்படி பேசிக் கொள்வாங்க. ஏதாவது அவருக்கு ஒரு தீங்கு தர வேண்டிய சூழல் வருமானால் நண்பர் என்கிற முறையில செய்ய மாட்டாங்க. இது நல்ல நட்பின் அடையாளம். நல்ல நட்பு என்ன பண்ணும் கேட்டீங்கன்னா, தன்னுடைய தன்னை விட்டு பிரிந்திருந்தாலும் நல்லா இருக்க வேண்டும், என் நண்பன் எங்கிருந்தாலும் நன்றா இருக்க வேண்டும் அப்படிங்கிற நினைப்பை கொடுக்கும். இதே அந்த நண்பர் நல்லவராக இல்லாமல் கொஞ்சம் மாறானவராக, ஒரு நம்ம சொல்லக்கூடிய தீயவராக இருக்கிறான்னு வச்சுக்கோங்க, இந்த நட்பு பிரிந்து நிற்கிறது, நேற்று வரைக்கும் இணைந்து போனாங்க இன்னைக்கு பிரிந்து நிற்கிறாங்க, என்ன பண்ணுவாங்க கேட்டா, என்ன நீ பகைச்சிட்டீங்களடா, நீ எப்படி வாழ்ந்தறன்னு நான் பாத்துறேன், நீ எப்படி இருக்கேன்னு நான் பாத்துறேன் இடு அப்படின்னு சொல்லுகிற நினைப்பு கொடுத்துருங்க. இவன் அவனுக்கு குழி வரைப்பான், அவன் இவனுக்கு குழி வரைப்பான். யாரு தீய நட்பாக இருக்கும்போது பிரிவு மேலும் துன்பத்தை கொடுக்கும், ஆனா நல்ல நட்பு அப்படி இல்லைங்க, பிரிந்திருந்தாலும் கூட நல்லதையே நினைக்கும். சாதாரண நட்பு இந்த வேலையை செய்யும், இதுதான் அதனுடைய நட்பினுடைய இலக்கணம். அதுதான் அதனாலதான் வள்ளுவ பெருமான் 4 அதிகாரம் வைத்திருக்கிற நட்பு, மற்றதெல்லாம் அன்புனா ஒண்ணுதான், 10 குரல் தான், அருள் 10, பண்பு 10, அன்புடைமை அருளுடைமை எல்லாம் பண்புடைமை, 10 குரட்பால சொன்ன வள்ளுவ பெருமான் நட்புக்கு மட்டும் 40 குரட்பா சொல்லியிருக்கிறார். அப்ப அது எவ்வளவு ஆழமா இருக்கும்னு நாம சிந்தித்து பார்த்து கொள்ளணும், அது நீங்க திருக்குறள் வகுப்புல விரிவா தெரிந்து கொள்ளலாம். இங்க எதுக்குன்னா, இந்த இதுகாரும் நம்ம பிறந்து வளர்ந்து நம்ம கூடவே வருகின்ற அந்த மாயை, இறைவன் என்கின்ற ஒருவன் உண்டு என்று கருதுகிற வரைக்கும் நம்ம கூட ரொம்ப ரொம்ப நெருங்கிய நட்பது நம்ம கூடவே இருக்குது. இந்த பெருமான் உண்டு, அதாவது கடவுள் என்ற ஒருத்தர் உண்டுங்கிற நினைப்பு நமக்கு வர தொடங்கிய மாத்திரத்துல இந்த மாயா சக்திகள் என்ன செய்யுங்களா, வேறு வேறு தம் மாயைகள் தொடங்கின. தெய்வம் என்பதோ சித்தம் உண்டாகி முனிவிலாததோர் பொருளது கருதலும் வெறுப்பற்ற நிலையில் இறைவன் உண்டு என்று உள்ளத்தின் கண்ணே விருப்பம் எழுதுகின்ற பொழுது இதுகாரும் கூடவே இருந்த மாயா சக்திகள் என்ன பண்ணுமா, வேறு வேறுதம் மாயைகள் தொடங்கின. இந்த மாயை வேறு வேறு நிலைகள்ல என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டா, இந்த உயிர் இறைவனை நோக்கி செல்ல மாட்டாது தடுப்பதற்காக பல்வேறு வகையான வேலைகளை செய்ய தொடங்குனர். 6 கோடி மாயா சக்திகள் யாருன்னா எண்ணிக்கையில சொல்லுவது இல்லைங்க, அது 6 கோடினா கடையும் என்று சொல்வது ஒரு பொருள் உண்டு. வெவ்வேறு வகையான மாயை அதனுடைய செயல்கள் வெவ்வேறு வகையாக நின்று நம்மை மயக்க செய்யும் அப்படிங்கறதான் இங்க சொல்லப்பட்டிருக்கிறது. அந்ததான் இங்க சொல்லியிருக்கிறார். எனவே 6 கோடி மாயா சக்திகள் வேறு வேறுதம் மாயைகள் தொடங்கின. அப்ப இது வரைக்கும் என்னாச்சு அப்படிங்கறத சொல்ல வர, இப்ப இந்த இடம் வரைக்கும் நீங்க பாத்தீங்கன்னா சிவஞான சித்தியால இந்த இடத்த அப்படியே தொட்டு காட்டியிருப்பார். அதாவது ஒரு உயிர் இறைவனை நோக்கி வர வேண்டும் என்று சொன்னா, முன்ன சொன்ன இல்லைங்களா, அல்லல் செல்வம் பல்வேறு துறை இவற்றில் பிழைத்துத்தான் தெய்வத்தை பற்றிய சிந்தனை வரும் அப்படின்னு. அதை அப்படியே சிவஞான சித்தியால ஒரு பாட்டு உண்டு, நீங்க 8ஆம் ஜூத்திரத்துல 2ஆம் அதிகரணத்துல அந்த செய்யுள் அமைய பெற்றிருக்கிறது. நீங்க சித்தியா இருக்கும் வீட்டை போய் பார்த்துக்கலாம். புறச்சமய நெறி நின்று அப்படின்னு தொடங்குற பாட்டு, அதெல்லாம் ஒரு உயிரினுடைய பயணத்தை அவர் அப்படியே காட்டுகிறார். புறச்சமய நெறி நின்று, புறச்சமயம்னா என்னன்னு பார்க்கணும். வேதத்தை ஒத்துக்கொள்ளாதிருக்கக்கூடிய சமயங்கள் உண்டு, வேதத்தை ஒத்துக்கொண்டு சிவாகமத்தை மறுக்கின்ற சமயங்கள் உண்டு. ஏன்னா நம்ம புறச்சமயத்தை 2 பிரிவா பிரிப்போம், புறச்சமயம் புறப்புறச்சமயம் என்று 2 பிரிவு பிரிப்போம். புறப்புறச்சமயத்தை சார்ந்தவர்கள் வேதத்தையும் ஆகமத்தையும் ஒத்துக்கொள்ளாதவர்கள், புறச்சமயத்தை சார்ந்தவர்கள் வேதத்தை ஒத்துக்கொள்வார்கள் ஆகமத்தை ஒத்துக்கொள்ளாதவர்கள். இதான் அந்த நிலை. இங்க ரெண்டா சொல்லிருக்கார், புறச்சமயம் அகச்சமயம் ரெண்டாத்தான் வைத்திருக்கிறார். சிவஞான முனிவர் இதற்கு உரை செய்ய வரும்போதுதான் இந்த 2ஐ 4ஆக வகுத்திருக்கிறார். அப்படி 4ஆக வகுப்பதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, தொல்காப்பியத்துல திணை அப்படிங்கும் போது அகத்திணை புறத்திணை என்று பிரிக்கின்ற பொழுது 4ஆக பிரித்திருக்கிறார். புறப்புறத்திணை புறத்திணை அகப்புறத்திணை அகத்திணை என்று பிரித்ததுனால அந்த தொல்காப்பியத்தினுடைய தாக்கம் நம்முடைய சிவஞான முனிவருடைய உள்ளத்தில் இருந்ததுனால இந்த சமயத்தை பிரிக்கின்ற பொழுது 4 பிரிவாக பிரித்து ஒவ்வொன்றுக்குள்ளையும் 6 இருக்கிறது என்று வரையறை செய்து கொடுத்திருக்கிறார் சிவஞான முனிவர். எனவே இது சார்ந்தோர்கள் முன்னையே அங்கே தொன்று தொட்டு அதை கொண்டு வந்திருக்கிற அந்த நிலைப்பாடு. எனவே புறச்சமய நெறி நின்று, முதல்ல கடவுள் இல்லைங்கிற கூட்டத்துல இருப்போம், அப்புறம் உண்டுங்கிற கூட்டத்துக்கு வரணும். இதுக்கே பல பிறவி போயிடும், எத்தனை கோடி பிறப்பு போகும் எத்தனை லட்சம் பிறப்புகள் போகும் என்பது நமக்கு தெரியாதுங்க. ஆனா இறைவன் அந்த உயிரை நெறிக்கு உள்ளாக்க வேண்டும் என்று சொன்னா இப்படி அதை பிறப்புக்கு உட்படுத்தி ஆகணும். பிறப்புல எல்லா உயிரையும் ஒரே மாதிரி கிடையாது. இப்ப எனக்கு 1 லட்சம் பிறப்பு அப்படின்னு கேட்டா உங்களுக்கும் 1 லட்சம் பிறப்பு எல்லாம் கிடையாது. எனக்கு ஒண்ணுன்னா உங்களுக்கு 50,000 பிறப்பா கூட இருக்கலாம், சில பேருக்கு வெறும் 5,000 பிறப்பா இருக்கலாம். அந்த உயிருடைய தன்மைக்கு தக்கவாறு பிறப்புக்கு இறப்புக்கும் உட்படுத்துவோம். நம்ம சமைக்கிறவங்களை கேட்டதான் தெரியுங்க, என்ன பருப்புங்க, இது துவரம் பருப்பு, இதை சாம்பார் பண்றதுக்கு எவ்வளவு நேரத்துல பண்ணலாம், இது என்ன பருப்புங்க, இது பாத்தி பேரு, இதுக்கு எவ்வளவு நேரம் வேண்டும் அப்படின்னு அந்த பொருளை பற்றி நினைப்பு யாருக்கு இருக்கும், சமைக்கிறவங்களுக்கு தெரியும். இந்த பொருள் பக்குவப்படுவதற்கு இவ்வளவு காலம் வேண்டும், இந்த பொருளை இப்படித்தான் பக்குவப்படுத்த வேண்டும் அப்படின்னு. நம்ம சுண்டல் போடணும்னு முத நாளே வாங்கி வச்சு கொண்டக்கடலை போன முத நாள் இரவே ஊற வச்சோம்னா தான் காலையில சுண்டல் போடக்கும், இத்தனை மணி நேரம் இருந்தா தான் அது சுண்டல் மாதிரி இருக்கும். இல்லைன்னா என்ன ஆகும், வடிவம் தான் இருக்கும்படி சாப்பிடும் போது ரொம்ப சிரமப்பட்டு சாப்பிடும். அப்ப ஒரு பொருளை பக்குவப்படுத்துகின்ற முறை யாரு தெரிஞ்சு வச்சிருப்பான், சமைக்கிறவங்க தெரிஞ்சு வச்சிருப்பாங்க இல்லையா. அப்ப சமயத்துறையினுடைய தலைவர் சமையலுக்குரிய பொருளை பக்குவப்படுத்துகிற முறை அறிந்திருப்பது போல சமயத்தினுடைய தலைவன் ஆன்மாக்கள் ஆகிய நம்மை பக்குவப்படுத்துகின்ற முறையை அவன் அறிந்திருப்பான். சில பொருளை போட்டு பானையில போட்டு வறுத்தெடுக்கணும், சில பொருளை தண்ணியில போட்டு ஊற வைக்க வேண்டும், சில பொருளை வெயில காய வைக்க வேண்டும். அப்படிதான் நமக்கு இன்ப துன்பங்களை கொடுத்து சில நேரங்களை இன்பத்தில் அழுத்துவது போல வச்சு அழுத்தி பக்குவப்படுத்துவார், சில நேரங்க பானையில போட்டு வறுத்தெடுப்பது போல சில நேரம் வறுத்தெடுப்பார். கொஞ்ச நேரம் வெயில் இருக்கட்டும் ஆனா 2 வீட்டுல வைங்க அப்படின்னு அந்த மாதிரி வைக்கலாம். அதாவது வெயில் படாம காய வைங்க அப்படின்னு காய்ச்சி, இதெல்லாம் பொருளை பக்குவப்படுத்துகிற முறை அதே போலதான் இங்க ஆன்மாவாகிய பொருளை இறைவனாகிய சமையல்காரன் பக்குவப்படுத்துகிறான். இது அவனுடைய நிலை. அது அப்ப இன்னென்ன பொருள் அப்ப அவனுக்கு தெரியும். இப்ப நான் எத்தனை கோடி பிறப்புல திருந்துவங்கிறது யாருக்கு தெரியும்? இறைவனுக்கு தெரியும். எனக்கு அந்த கணக்கு சொல்ல மாட்டாரு. ஏன்னா அப்படி சொல்வதனால ஒரு பயனும் விளையப்போவதில்லை. எனக்கு பழைய கணக்கு நான் 10,000 பிறப்புல இருக்கிறேன், இன்னும் இவ்வளவு பேலன்ஸ் இருக்குது அப்படின்னு நான் தெரிஞ்சு எனக்கு என்ன ஆக போகுது? சோர்வு தாங்க வரும். ஆண்டவா இத்தனை பிறவி இன்னும் இருக்குதா எனக்கு? எப்ப இப்பவே நான் இத்தனை தேவாரம் படிக்கிறேன்னு, இத்தனை தேவாரம் படிச்சு எனக்கு இன்னும் இத்தனை பிறப்பு இருக்குன்னு சொல்லுங்களேன் சாமி, எந்த விதத்துல நியாயம்தான் அப்படின்னு எனக்கு வருத்தங்களும் அதை நோக்கி செல்லுகிற பயணத்துல வந்து ஊக்கம் வராது. அதனால இறைவன் அதெல்லாம் மறைச்சு வச்சிருக்கிற, இதெல்லாம் நான் பாத்துக்கிறேன்பா, நீ என்ன செய்யணுமோ அந்த வேலையை மட்டும் செஞ்சுக்கிட்டு அப்படின்னு நமக்கு கொடுத்து அனுப்பி இருக்கிறான். எனவே ஒரு உயிர் இறைவன் இல்லை என்கிற நிலையில ஒரு பல கோடி பிறப்பு போகலாம், நமக்கு தெரியாது. ஆக இல்லை என்கிற பிறப்பை கடந்து அப்புறம் உண்டுங்கிற பிறப்புக்கு வரணும். உண்டுன்னு வந்துட்டா எல்லாரும் தான் உண்டுன்னு சொல்றாங்க, ஆனா எல்லாரும் சைவ சித்தாந்த நெறிக்கு வந்து நிக்கிறாங்களா? இல்ல, அதுல இருக்கிற தப்பி அது அப்படியே சொல்லுகிறாங்க. புறச்சமய நெறி நின்று அகச்சமயம் புக்கு புகழ் மிருதி சுருதி வழி உடந்து புகழும் ஆச்சிரம அறத்துறைகள் அவை அடைந்து அருந்தவங்கள் புரிந்து அருங்கதைகள் பல தெரிந்து ஆரணங்கள் படித்தும் சிறப்புடைய புராணங்கள் உணர்ந்தும் வேத சிறப்பொருளை மிகத் தெளிந்து சென்றால் இதெல்லாம் கடந்து வரணும். இத்தனை படிக்கட்டுல கடந்து வந்தீங்கன்னா சைவத்திறத்தை அடைவர். சைவங்கிற துறைக்கு வரணும்னா இத்தனை இடங்களை உழந்து கலந்து வரணும். பலவேறு பிறப்புகள்ல இந்த துறைகளை எல்லாம் கடந்து வந்தோம்னா சைவம் என்கிற திறத்துல வந்தலாம். அதுலயும் சரியை கிரியை யோகம்ங்கிற படி கடந்து ஞானத்துக்கு வரணும். ஞானம் வந்துருச்சுன்னா வீட்டுக்கு போயிடலாம். இது சிவஞான சித்தியார் பாட்டு, சித்தியார் விரிவா நடத்தும் போது நீங்க பார்த்து கொள்ளலாம். இதெல்லாம் செய்தி பயிற்சிக் கொள்ளுங்க. இப்ப அதுக்கப்புறம் இந்த உயிர் சைவத்தலத்துல வருது அப்படிங்கும் போது இப்ப அந்த மாயா சக்திகள் இதுக்குத்தான் என்ன பண்ண அப்படியே காத்து கொண்டே இருந்துச்சு. இப்ப என்ன பண்ணுச்சுன்னா வேறு வேறுதம் மாயைகள் தொடங்கின. இப்ப இந்த மாயா சக்திகள் இந்த ஆன்மா இறைவன் உண்டு என்று கருதிய மாத்திரத்துல வெவ்வேறு வகையான வேலையை தொடங்குது. அது எப்படிலாம் தொடங்குது அப்படின்னு கேட்டா ஒரு முதல்ல ஒரு சில எது உலாக உலோகாயதன் எனும் ஒன் திரள் பாம்பு. அதாவது ஐயா சாமி இருக்குது சாமி இருக்குதுங்கிறிய, சாமி இருந்தா இதெல்லாம் நடக்குமா? ஐயா சாமி கோயிலே சிலையே தூக்கி போயிடறாங்க, உங்க சாமி என்ன பண்ணுது? உண்டியில தூக்கி போயிடறானே, உங்க சாமி என்ன பண்ணுது? இந்த மாதிரி கேள்வி கேட்டா என்ன பண்ணுது? இல்லைங்க, சாமி எடுத்தோடனே கண்ணை குத்துறமா இருந்துன்னா உண்டியில தொடும் போதே கண்ணை குத்திடுவாரு அப்படி சாமி பண்ணலாமா? பண்ண என்ன ஆகும்? நமக்குலாம் சில நேரம் ஆதங்கிருக்கு, இதெல்லாம் நம்ம கேள்வி நமக்கு வர்றதில்லை, சில பேருக்கு வந்திருக்கலாம். ஒரு உயிர் செய்கிற தீங்குக்கு உடனுக்குடன் அப்பப்பவே அப்பப்பவே தண்டனை கொடுக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா என்ன ஆகுனர் அப்படி நினைச்சு பார்த்தா இன்னைக்கு நாம எந்த அட்ரஸ்ல இருக்குன்னு தெரியாது. ஏன் நாம என்னமோ குற்றமே செய்யாம அந்த மாதிரி எல்லாம் எல்லாரும் நினைச்சிட்டு இருக்கிறோம். எவ்வளவு குற்றங்களை கடந்து வந்துக்கும் தெரியுங்களா? தான் எல்லாத்தையும் பதிவு பண்ணி வச்சு, சரி இது பக்குவப்படுகிற காலம் இதை கொடுத்தலாம், இது பக்குவப்படுகிற காலம் கொடுத்தலாம், இதெல்லாம் சேமித்து வச்சு வச்சு மெல்ல கொடுக்கலாம் மெல்ல கொடுக்கலாம் வச்சிருக்கலாம் இல்லையா? அப்ப கடவுள் இல்லை என்று மறுப்பவர்கள் இது ஏன் நடக்குது அது ஏன் நடக்குது? நான் என்ன சொல்றேன், கடவுள் இல்லைங்கிற இடத்துல எந்த பிழையுமே நடக்குது இல்லையா? கடவுள் இருக்கிறங்கால தான் சாமி கண்டுக்க மாட்டேங்குது, பார்க்காம இது பார்க்கலாம்ல அதை பார்க்கலாம் சொல்றேன்னு சொன்னா கடவுள் இல்லை என்கிற ஒரு இடத்துல ஒரு இயக்கத்துல ஒரு சூழல்ல எந்த தவறுமே நடப்பது இல்லையா? அங்கேயும் நடக்குது. ஏன் சரிப்பா, நாங்க தான் சாமி கும்பிடுறோம், நாங்க எங்கிட்ட தான் நடக்குது, அங்க உங்கள்கிட்ட இல்லையா? அங்க ஏதாவது நடக்காம இருக்குதானா? அங்கேயும் நடக்குது. அப்ப என்ன தெரிகிறது அங்கிட்ட? அவங்க என்ன பண்ணுவாங்க, நம்மட இந்த மாதிரி வினா கேள்விலாம் கேட்டு அங்க போகாதையா இங்கேயே இரு அப்படின்னு மயக்குவாங்க. அதனால என்ன சொன்னாரு, கடவுள் இல்லை என்கின்ற அந்த பிரிவினரை என்ன சொல்கிறார் மணிவாசகர் பெருமான், நச்சுத்தன்மையுடைய பாம்புங்கிறார். எங்கேயாவது சிக்கினா கொத்தி போடுவோம், நீ செத்தே போயிடுவேன். பாட்டு வரி அப்படித்தான் இருக்குது, உலோகாயதன் எனும் ஒன் திரள் பாம்பு. அது பாம்புன்னு சொல்கிறார். உலகாயதர் நாத்திகர் என்று சொல்லப்படுகின்ற அவர்கள் காட்சி அளவை மட்டுமே பிரமாணமாக கொள்பவர்கள். அவங்களை பொறுத்த வரைக்கும் எது முடிந்தது அப்படின்னு கேட்டா, ஒரு ஆண் ஒரு பெண்ணோடு இருப்பதை விட வேறு இன்பம் உலகத்துல இல்லை. அவனுக்கு அவ்வளவுதான் அதிகபட்சமான நிலை. அந்த இன்பத்தை தவிர வேறு இன்பம் இல்லை என்பது உலகாயுதனுடைய கொள்கை. சொர்க்கம், இந்த அந்த வீடு பேரு, சிவலோகம், இந்த கதையெல்லாம் இங்க பேசிட்டு இருக்காதியா, அதெல்லாம் கிடைக்காது, அதெல்லாம் இல்லை என்று மறுப்பவர்கள் அவர்கள். எனவே அவங்க அவங்களை பொறுத்த வரைக்கும் அது அதுதான் இன்பம், அந்த இன்பத்துக்கு மேல ஒரு இல்லை அப்படின்னு பேசுகிறவர்கள் நாத்திகர் என்று பேரு, கடவுள் மறுப்பாளர். அவங்களுக்கு உலகாயதர் என்று ஒரு பேர் உண்டு, நாத்திகர் என்ற பேரும் உண்டு. எனவே அந்த நிலை சொல்லும், அவன் கொலை, களவு, பொய், சூது, காமம் ஆகியவற்றை தீய என ஏலாதவர்கள், அதுதான் தீமை என்று பொது அதை உணர்ந்து கொள்ளாதவர்களாக இருக்கிறாங்க. உலகாயதர் அவற்றில் ஈடுபட தயங்குவது நாட்டில் நிலவும் அரசின் சட்டம் ஒறுக்கும் என்னும் அச்சத்தாலே ஆகும். அதாவது இது போன்றவற்றத்துல நாம் ஈடுபடக்கூடாதுன்னா சட்டம் தண்டித்து விடும் என்பதற்காகத்தான் தயங்கி நிக்கிறாங்க. ஆனா நாத்திகர் மக்கள் ஒரு சமுதாயமாக வாழ்வதற்கு மேற்குறித்த தீய செயல்களை விலக்கி வாழ வேண்டும் என்று கொண்டு ஒழுகுவர். இரு திறத்தினர் கொள்கைகளும் அவற்றின் ஏற்புடைத்து அல்லாமையும் சிவஞான சித்தியார் பரபக்கத்தில் காண்க அவன் கொடுத்திருக்கிறார். எனவே உலகாயுதமாகிய அந்த கொள்கையை ஒன் திரள் பாம்புனர், ஆக இது நச்சுத்தன்மையுடைய பாம்பு. எனவே இந்த இதுல போய் சிக்கி கொண்டீங்கன்னா என்ன ஆகும் கேட்டா, இது எப்பேற்பட்ட விலங்கும் அந்த பாம்பினுடைய விடத்துக்கு ஆளாகும் போது இறந்து போயிடும். அதனால அது சொல்கிறார், அதிலிருந்து தப்பிக்கவன கலாபேதத்தை கடுவிடம் எய்தி, ஆக கடுமையான விடம் அது என்று கூறுகின்றார். அந்த விடத்திலிருந்து தப்பிக்க வேண்டும்னர். எனவே அந்த உலகாயதன் என்கின்ற சமயத்தின் கோட்பாட்டிலிருந்து நாம தப்பிக்க வேண்டும். நம்ம அப்பரசாமி சொல்வார், நடையை மெய் என்று நாத்திகம் பேசாதே அப்படின்பார். படைகள் போல் வரும் பஞ்சமாபூதங்கள் என்று குறித்திருப்பார். நடையை மெய் என்று நாத்திகம் பேசாதே அப்படிங்கிற சொல்லும் அங்க வைத்திருப்பார். அந்த வகையில இங்க குறித்திருக்கிறார். எனவே நம்முடைய மணிவாசகருடைய வாக்குல பார்க்கும் பொழுது நாத்திகம் என்பது மெய் என்று கருதி இருக்கிறாங்க, அந்த நிலையை விட்டு விடுங்கிற. நடையை மெய் என்று நாத்திகம் பேசாதே என்பது அப்பர் பெருமானின் வாக்கு. எனவே நாத்திகம் அதாவது இந்த நிலையில் இருக்கக்கூடிய வேறு வேறுதம் மாயைகள் தொடங்கின ஆத்தமானா அயலவர் கூடி நாத்திகம் பேசி நா தழும்பு ஏறினர். எனவே 6 கோடி மாயாசக்திகள் வேறு வேறுதம் மாயைகள் தொடங்கின. இந்த மாயின் செயல் எப்படி இருக்கும் அப்படிங்கறதான் எடுத்து காட்டிக்கிறார். எனவே அந்த மாயின் செயலாக நாம காணுகின்ற பொழுது இவ்வாறு அந்த பொருள் மீது நமக்கு பெருமான் மீது பற்று வாராத வண்ணமாக மாயை காரியங்கள் தொடங்கப்படுகிற நிலை எப்படி வெளிப்படையா தெரியும் அப்படின்னு கேட்டா, அதான் சொன்னார், 6 கோடி மாயா சக்திகள் வேறு வேறுதம் மாயைகள் தொடங்கின ஆத்தமானார் அயலவர் கூடி நாத்திகம் பேசி நா தழும்பு ஏறினர். ஆத்தமானார் அப்படின்னா ரொம்ப நெருங்கியவர்கள், ஆத்த நண்பர்போம். ஆத்தமானார்னா நெருங்கிய உறவினர்கள். அப்புறம் ஒரு முதல் வட்டத்தை கடந்து அடுத்த நிலையில் இருக்கக்கூடியவர்கள், இப்படி ரெண்டு வகையில் இருக்கிறவங்களும் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த கடவுள் அப்படிங்கிற நிலைப்பாட்டில் செல்லுகிற அந்த உயிரை தடுப்பதற்கான வேலையை செய்வார். அதாங்க சொன்னார், ஆத்தமானார் அயலவர் கூடி நாத்திகம் பேசி, நாத்திகம்னா இல்லை என்று பேசுகிற வாதம், உண்டு என்பது ஆஸ்திகம் என்பது, நாத்திகம்னா இல்லைன்னு பேர். எனவே உண்டு என்று சொல்லுகிற நிலை அதுக்கு ஒரு பேர். நம்ம அத்தி நாத்தி என்று தமணருடைய கொள்கையில பார்க்கலாம். அத்தினா இல்லை, அதாவது உண்டு என்பது, நாத்தினா இல்லை என்பது, அதுல இருந்து வந்ததாங்க ஆன்மீகம், அதாவது இந்த சொல்லுக்கான வழக்கு அதுல இருந்து தான் வந்திருக்காரு, உண்டு இல்லை என்பதுதான். எனவே அந்த வகையில உறவினர்கள்லாம் கூடி, இப்ப நீங்க சில பேர் பாத்தீங்கன்னா தெரியும், ஒரு பொது உலகின் நடைமுறை பாத்தீங்கன்னா, ஒரு கல்லூரிக்கு செல்லுகின்ற இளைஞன் வைத்துக் கொள்ளுங்க, அந்த இளைஞன் அங்கங்க உட்கார்ந்துகிட்டு பஸ் ஸ்டாண்ட்ல நிக்கிறான், இல்ல அங்க அப்படியே சிகரெட் குடிச்சிட்டு இருக்கிறான், எங்கேயோ டாஸ்மார்க் கடையில இருக்கிறான் அப்படின்னா பாத்துக்கிட்டு பார்க்காம எல்லாம் கண்டுக்காம அப்படியே கம்முன்னு போயிருவாங்க. அவரே பார்ப்பாரு, பையன் இப்படி இருக்க ஆறாது, அது நம்ம அந்த இருக்கிறாங்க அவங்க பையன் தான் அது அப்படியா, நல்லா பெரிய ஆளாயிட்டாங்க என்ன பண்றது அப்படின்னு இவங்க பாட்டு இவரு பாட்டுல வாங்கிட்டு தெரிஞ்சிக்காம போயிருவாரு, அவன் பாட்டு வாங்கிட்டு போயிட்டு இருப்பான். இது எல்லாம் அப்படியே போயிட்டே இருக்கும், யாரும் ஒன்னு பெருசா எடுத்துக்கவே மாட்டாங்க. இதே உலகம் இப்ப ஒரு கோயிலுக்கு வர்றார், ஒரு உத்தராகம் போட்டார் திரும்ப அவர் பார்த்து யாராது அந்த அந்த வீட்டு பையன் தான், ஏ சாமியாராக்கி ஆயிட போறான், ஏன் முதல்ல அவங்க அப்பனை பார்த்து சொல்லணும். நீங்க தீநெறியில போயிட்டு இருக்கிறீங்கன்னா அதை தடுக்கலாம் பார்க்கலாம்னு யோசனை சொல்லி ஒத்துனு வர மாட்டான். நீங்க நல்ல நெறியில போகும்போது தம்பி நான் சொல்றேன் தப்பா எடுத்துக்காதீங்க, உங்க பையன் எப்ப பார்த்தாலும் கோயிலுக்கு கோயிலுக்கு போறான், இந்த வயசுலயா கோயிலுக்கு போறது, அதான் ஒரு சம்பாதிச்சு 60-70 வயசுல கோயிலுக்கு போறது விட்டு போட்டு இப்பவே கோயிலுக்கு கோயிலுக்கு போறானே கொஞ்சம் கண்டிச்சு வைப்பா. உடனே அங்கிருந்து வருவாங்க, ஏடா அப்படி சொல்லிட்டாங்க, அது வரைக்கும் அப்பா கூட என்ன உத்தராசம் போறான் போட்டு போறான் போ அப்படின்னு விட்டுருப்பாரு. அப்புறம் அங்க வந்து இதெல்லாம் நம்ம வீட்டுல இருக்கவனா போடக்கூடாதாமாடா, நீ என்ன போட்டுக்கிறேன் முதல் அதை கழுத்து இல்லைங்கப்பா போடலாங்கப்பா அப்படி இப்படி முதல் கழுத்துறியா இல்லையா அப்படி இது கேட்கலையா, மாமா சொன்னா கேட்பானா அத்தை சொன்னா கேட்பானா யாரு சொன்னா கேட்பான், இப்படி எல்லாத்தையும் கூட்டி வச்சு அந்த அருள் நெறியை நோக்கி செல்ல ஒட்டாது தடுப்பது மாயை அப்படிங்கிற அந்த ஆற்றல் இந்த வேலையை செய்யும். ஆத்தமானார் அயலவர் கூடி நாத்திகம் பேசி நா தழும்பு ஏறினர், இல்லை இல்லை இல்லைன்னு பேசுறவன் தழும்பு ஏறி நிற்பாங்களாம். நீங்க உண்டு உண்டுன்னு தழும்பு இல்லை இல்லை என்று பேசி தழும்பு ஏறி கிடப்பாங்க. அந்த உயிரினுடைய பயணத்துல இறைவனை நோக்கி செல்லுகின்ற பொழுது நேற்று வரைக்கும் வறுமை ஒத்துன்னு வரமாட்டான் இல்லைங்களா, அந்த வறுமை எல்லாம் பாத்துக்காம. ஆனா இந்த வழிபாட்டு நெறிக்குள்ள போக போக உங்களுக்கு பகை பொருளாக வந்து எல்லாரும் வந்து நிற்பான். அதனால அந்த உறவுகள் எல்லாம் வந்து நமக்கு இறைவனை நோக்கி செல்ல ஒட்டாது தடுக்கும் அப்படிங்கறதா நீங்க சொல்லுகிற. ஆத்தமானார் அயலவர் கூடி நாத்திகம் பேசி தழும்பு ஏறினர். இதெல்லாம் நம்ம நாம எப்படிப்பட்ட உலகியல் வழக்கு, நம்ம சாதிக்கு எப்படிய சாமியுமே எல்லாம் கொடுத்துட்டு நாம கெடாய வச்சுனோமா சாப்பிட்டோமான்னு இருக்கிறது போட்டு இது என்ன போய் சைவங்கிறான் சாப்பிடக்கூடாதுங்கிறான் இவன் முட்டா வீட்டுக்கு எல்லாத்தையும் மாத்திடுவான் ஐயா கண்டிச்சு வையி இப்படித்தாங்க உலகம் போகிறது. ஒரு தீய செயலை செய்கின்ற பொழுது கண்டுகொள்ளாத உலகம், நல்லதை செய்கின்ற பொழுது பல்வேறு வகையான இடையூறுகளை கொடுக்கும். ஏன்னு கேட்டா நன்மையை நோக்கிய பிடிப்பு உங்களுக்கு இருக்குதா இல்லையான்னு அப்பத்தான் தெரியும். இப்ப போட்டுட்டு அப்புறம் ஒரு வாரம் கழிச்சு எங்கப்பா தம்பி உத்தராதத்துக்கான எங்க மாமா சொன்னாருங்களாம் அதனால கழுத்துக்கிட்டு அப்ப உரைப்பு இருக்கிறவன் என்ன பண்ண மாட்டான், யாரு சொன்னாலும் கழட்ட மாட்டான், உரைப்பு இல்லாதவன் யாரோ சொன்னா போதும் கழுத்திட வேண்டியதான் போச்சு இதுதான் நிலை. எனவே அருள் நெறி அப்படிங்கிற பயணத்துல பல்வேறு வகையான இடர்பாடுகள் வரும், அப்படி வருகின்ற பொழுதெல்லாம் திருவுருளை துணையாக வைத்துக் கொண்டுதான் வெல்ல முடியும். இந்த திருவுருள் பற்றி கொண்டா போதும், அதை பற்றி கொண்டா இதெல்லாம் நம்மளுடைய அறிவில் தன போல மயக்கத்துக்கு ஆளாகாம அறிவு செல்லுங்க. அதனால சொன்னார், எனவே இந்த படிநிலைகளை எல்லாம் கடத்தல் என்கிறத சொல்ற ஆத்தியும் நாத்தமானார் அயலவர் கூடி நாத்திகம் பேசி நா தழும்பு ஏறினர். சுற்றம் என்னும் தொல் பசு குலாங்கள் பற்றி அப்புறம் பதைத்து ஐயோ இப்படி ஆயிட்டானே அப்படின்னு எல்லாரும் என்ன பற்றி அழைத்து பதறினர் பெருகவும். நீங்க இதெல்லாம் எப்ப தெரியுங்களா, ஒரு பையன் ஒரு 25-23 வயசுன்னு உத்தராதம் போன இவனுக்கு யாருக்கும் பொண்ணு கொடுப்பா, இவன் உத்தராதம் போட்டுக்கிற இவனுக்கு எல்லாம் பொண்ணு கொடுக்க மாட்டாங்க. முதல்ல அந்த உனக்கு கல்யாணம் ஆகணும்னா அந்த உத்தராதம் முதல் கழுத்து, அப்பதான் உனக்கு பொண்ணு பார்ப்போம். இப்படி பேசுகிறவர்கள் இன்னைக்கும் இருக்கிறாங்க, அது பல இடங்கள்ல பார்ப்பதில் ஒண்ணு உங்களுடைய அனுபவத்தையும் நிறைய நீங்க பார்த்திருக்கலாம். எனவே ஒரு ஒழுக்க நெறியில நிற்கின்ற போது இதெல்லாம் இருக்கு. ஒரு தண்ணி எண்ணி போட்டுன்னு வச்சுங்க, அதெல்லாம் அதெல்லாம் சம்ஸ்காரம் வந்து சரி பண்ணிக்கிங்க விடியா, அதெல்லாம் கண்டுக்காத. இத போய் நீங்க சொல்ற பையன் தண்ணி போடுவான் அதெல்லாம் சொல்லாத. இந்த உலகத்துல எவன் தண்ணி போடாம இருக்கிறான், எல்லாம் கல்யாணம் பண்ணி வை எல்லாம் தண்டை போட்டு சரி பண்ணிக்கோங்க போ, இதுதான் உலகியல் போ. அவன் அப்படி இருக்கிறானே நினைச்சு பொண்ணு பையன் தண்ணியெல்லாம் போடுவான், எல்லாம் இருக்கு வீட்டுலயும் இருக்கிறதான, இதுக்கு ஒரு குறையா மாப்பிள்ளைக்கு கல்யாணம் யாரு பொண்ணை பெற்றவனே அது பெருத்த நினைச்சுக்க மாட்டான். ஆனா உத்தராஜம் போட்டுதா பையன் உத்தராஜம் போட்டுக்கிறானே, நம்ம கூட கொடுக்க யோசிக்கணும். இதுதாங்க நிலை. பழைய கால திரைப்படங்கள் எல்லாம் நல்ல ஒழுக்கம் உடையவர்கள் எல்லாம் உத்தாக்கத்தை போட்டிருப்பாங்க, இன்னைக்கு எல்லாம் வில்லன்கள் தான் திரு உத்தராஜம் போட்டுக்கிறாங்க. இன்னைக்கு சினிமா படத்துல பார்த்தா கூட வில்லன் பூரா திரு உத்தராஜம் போட்டிருப்பான், நீங்க காட்டினாலும் வில்லன் ஆகிருக்கிறீங்களே அப்படின்னு இன்னைக்கு மக்கள் மாறியதுனால திரைப்படத்துறையில மாத்தி காட்டுறாங்களா இல்ல திரைத்துறையில காட்டுவதனால மக்களுக்கு இருக்கிறாங்களான்னு ஆராய்ச்சி தான் பண்ணணும். உண்மையில மக்களுடைய மாற்றம் தான் இந்த திரையை காட்டுகிறது. திரையில காட்டுவதனால மக்கள் மாறுது, சில விஷயங்களை மாறலாம். ஏன்னா எல்லாருமே அப்படி ஒரு மனப்போக்குத்து வருவதனாலதான் அப்படி காட்டப்படுகிற சூழல் நாம் பார்க்கிறோங்க. ஆக இறைவனை நோக்கிய பயணத்துக்கு பசு கூட்டம் முதல்ல ஆத்தமானால் சொன்னா அது ரெண்டாவது வட்டம் மூணாவது வட்டம் அப்படி இருக்கிறது. இங்க அந்த நெருங்கி இருக்கக்கூடிய எல்லாருமே சேர்ந்து அதான் சொன்ன சுற்றம் என்னும் சொல் பசுக்குலாங்கள் அப்படின்னர். உறவுகள் என்று சொல்லப்படுகின்ற அவங்க எல்லாம் ஒன்று கூடி வந்து நின்று நாம் இறைவனை நோக்கி செல்லுகிற அந்த பயணத்துக்கு அழுது பதறி புலம்பி ஐயோ இப்படி ஆகுதே என் பையன் இப்படி ஆயிட்டானே அப்படின்னு உட்கார்ந்து அழுது புரண்டு பார்த்து படாத பாடுபட்டு எப்படியாவது மாற்றுவதற்கு முயற்சி பண்ணி பார்த்து அதுக்குள்ள ஏதாவது கொஞ்சம் இறங்கி வந்தானா ஒரு அமுத்து அமுத்தி அப்படி விட்டுருவாங்க. வரலன்னா சரி வேற என்ன பண்ணலாம் அப்படின்னு ஆக அதெல்லாம் தப்பிக்கின்றார். சுற்றம் என்னும் தொல் பசுக்குலாங்கள் பற்றி அழைத்து பதறினர் பெருகவும். அதுக்கப்புறம் ஒரு வாரம் இதுல தப்பிச்சுட்டோம்னு வச்சுக்கோங்களேன் உத்தராதம் ஒண்ணும் வேறதான் தான் பேசு அப்படின்னு தப்பிச்சாச்சு உயிர். அப்புறம் ஒரு கூட்டம் வந்தான் என்ன தெரியுங்களா, இறைவனை அடைவதற்கு விரதமே முத்திக்குரிய சாதனம். நீங்க சோமவாரம் விரதம் இருங்க, பிரதோஷ விரதம் இருங்க, அப்புறம் வந்து இந்த விரதம் அந்த கந்தசஷ்டி விரதம் இருங்க, அப்புறம் என்ன இருக்குது இந்த அப்படி இப்படின்னு என்னென்ன விரதம் இருக்குதோ எல்லாம் ஒரு பட்டியல் போட்டு திங்கக்கிழமைனா இந்த சாமிக்கு விரதம் இரு, செவ்வாய்க்கிழமை அந்த சாமிக்கு விரதம் இரு, மொத்தத்துல சாப்பிடாத. அப்படி இல்ல காலையில சாப்பிடாதீங்க, மத்தியானம் நல்லா சாப்பிடுங்க, அப்புறம் இரவு டிஃபன் சாப்பிடணும். இரவு நீங்க மத்தியானம் சாப்பாடு சாப்பிடணும், இரவு வந்து பழக்கே சாப்பிடக்கூடாது, டிஃபன் தான் சாப்பிடணும். அப்படின்லாம் போட்டு கொஞ்சம் சுவையா சாப்பிட்டு இப்படி எல்லாம் வச்சுக்கிட்டு விரதம் அப்படிங்கிற பேர் காலையில சாப்பிடுறது இல்லைங்க ஒண்ணும் அப்படின்னு அது விரதம். மத்தியானம் என்ன சாப்பாடு அருமையான சாப்பாடு போட்டு இரவு வந்து மறுபடியும் மத்தியானம் போட்டதே போட்டக்கூடாது, அது விரதம் இருக்கும் இல்லைங்களா, அதான் புதுசா போடும். இவ்வளவுதாங்க விரதம், இப்படிதான் போயிட்டு இருக்குது. ஆக விரதம் என்பது நாம பயன் தராதுன்னு நினைக்காதீங்க, பயன் தரும். எப்ப தெரியுங்களா, அது தொடக்க காலத்துக்கு விரதம் பயன்படும். நம்ம வழிபாட்டு நெறியில இறைவனை நோக்கி ஆழமாக பற்று வைக்க வைக்க விரதம் என்பது நம்முடைய ஞானிகள் எங்கேயுமே சொல்லல. நான் இந்த விரதம் இருக்கலாம் நேற்று வரைக்கும் இருந்தா தப்பு இல்லை, அதெல்லாம் ஒரு வகையில் நமக்கு துணை செய்திருக்கிறது. இப்ப எப்ப பெருமாண்ட வந்துட்டோமோ அப்பவே என்னங்க விரதம் பத்தி கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னு கேட்டீங்கன்னா நம்முடைய ஞானசம்பந்தர் சொல்கிறார், விரதங்களால் வாடி என்னாவது, விரதத்துல அவனை வாடி ஒன்னாக போதில்லை பண்ணார். ஞான சம்பந்தருடைய திருவடியை அவருடைய தேவாரத்தை பாடுவதும் அவருடைய திருவடியை வணங்குவதுதான் வீட்டுக்கு சாதனமே ஒழிய அதை விட்டு போட்டு விரதம் இருக்கிறன் விரதம் இருக்கன் இருந்து ஒன்றும் கிடையாது என்பது திருஞான சம்பந்தருடைய தேவாரம், அது வலஞ்சுடி தேவாரம் வீட்டுல போய் பார்த்துக்கணும் அவ்வளவுதான். விரதங்களால் வாடி ஞானம் என்ன ஆகுது, ஐயா விரதம் இருந்தா ஞானம் வந்துருமா வராதுங்கிற, அப்ப விரதம் அப்படி வச்சிருக்கிறாங்களே அப்படின்னு கேட்டா அது நீங்க அதாவது எப்படி சொல்லனா நம்முடைய சைவ நெறி என்பதுங்க பறந்து கடக்கக்கூடிய கடல், இந்த கடல்ல அவங்க அவங்க நிலைக்கு தக்கவாறு பயன் எடுத்துக் கொள்ளலாம். பல முறை வகுப்புல சிந்திக்கப்பட்ட ஒன்றுதான், கரையில நின்னீங்கன்னா தண்ணியை சேமித்து வைத்து உப்பெடுத்துக் கொள்ளலாம், இந்த கடலுக்குள்ள கொஞ்சம் முயற்சி எடுத்து போனா மீன் போன்றவற்ற வளங்களை எடுக்கலாம், இன்னும் கொஞ்சம் ஆழமா போனா முத்துக்களை எடுக்கலாம், பவளங்களை எடுக்கலாம். எனவே அவரவர் நிலைக்கு தக்கவர். அதுபோல நம்முடைய சைவ வழிபாடு என்பது பாத்தீங்கன்னா சைவ வழிபாடுன்னு ஒண்ணு வைத்துக் கொள்ளலாம், அது இன்னும் கொஞ்சம் விரிந்த பார்வை எடுத்துக்கொண்டீங்கன்னா எல்லா வழிபா மற்ற சமயங்களை நோக்குகின்ற பொழுது இப்போ கிறிஸ்துவம் அல்லது இஸ்லாம் இப்படி வெவ்வேறு சமயங்கள் இருக்குன்னு அந்த சமயங்களை நோக்கும் போது நம்மகிட்ட தங்க எல்லாமே இருக்குது, சேத்தை பூத்திக்கிட்டு அளவு குத்திக்கிட்டு உடம்பு போட்டு வருத்தி கொண்டு இருந்தாலும் இருக்கலாம், அதுக்கும் விளம்பரத்திருக்கிறாரு இல்லைங்க என்னெல்லாம் நமக்கெல்லாம் ஆகாதுங்க, நம்மளால முடிஞ்சது கொஞ்சம் விரதம் இருக்கலாம், அப்படி கொஞ்சம் அப்படி வாடி இருக்கலாம், அப்படி அதுக்கும் இடம் இருக்கிறது. இந்த ரெண்டு வேண்டியது இல்லைங்க, நான் அப்படியே தேவாரம் படிச்சுட்டே இருக்கேன் அதுவும் இருக்கு, இதுதான் இதுதான் அப்படின்னா நமக்கு எதுவுமே வரையறை பண்ணலைங்க, இதுதான் நம் சமயத்தினுடைய பலம், அதுவே சில நேரங்கள் பலவீனம். இதான் இப்ப நமக்கு ஞாயிற்றுக்கிழமை தான் கோயிலுக்கு வரணும்னு இருக்குதா இல்ல, வெள்ளிக்கிழமை தான் வரணும்னு இருக்குதா இல்ல, ஒரு நாளைக்கு ஒரு தடவை வந்தா போதும், எப்ப வந்தாலும் முடியுமா வா. ஞானிகள் ஆறு காலம் வந்தாங்க, ஒரு நாளைக்கு ஆறு காலம் வழிபாடு செய்தவர்கள் ஞானசம்பந்தர் முதலான பெருமக்கள், அவங்க ஆறு காலம் வந்து கும்பிட்டாங்க, நமக்கு ஒரு நாளைக்கு ஒரு ஒரு முறையாவது கோயிலுக்கு வந்தாங்க. அது என்ன கிழமை, இந்த கிழமைதான் வரணும்னு சொல்லல. ஆனா இப்ப நம்ம என்ன பண்றோம், ஏனைய சமயங்களுக்கு ஒரு கிழமை வைத்திருக்காங்க, இந்த கிழமைனா சாமி கும்பிடு, மத்த நீ எப்பவும் போல எந்த கேள்வியுமே கிடையாது. ஆனா நமக்கு அப்படி இல்லை, நமக்கு எப்ப வேணாலும் வரலாம்னு வச்சாங்க பாருங்க, அதுதான் இப்ப ரொம்ப போச்சு. ஏன் எப்பவாவது ஒரு நாள் வானா எல்லாரும் வந்திருப்பாங்க, எப்ப வேணாலும் வரணும்னு யாருமே போறது, எப்ப வேணாலும் கும்பிடலாம்ல, அதான் சொல்லி இருக்கிறீங்க. ஆமாங்க, எப்ப வேணாலும் கும்பிடலாம், நான் கும்பிடும் போது கும்பிட்டுக்கிறேன். இப்படி ஆகி போச்சு, எது பலமோ அதுவே இன்னைக்கு பலவீனம் ஆயிடுச்சு. இதுதாங்க நம்முடைய நிலை. அப்ப நம்முடைய சமயம் எல்லாவற்றுக்கும் இடம் கொடுத்துருக்க, எதுக்குமே இங்க ஒதுக்கறதே கிடையாது. உன்னால எவ்வளவு முடியும் இதானா, சரி இங்க நில்லு, என்னால அப்ப இங்க எதுக்கு வா, மிச்சத்துல யாரையும் புறந்தள்ளுவது அல்லங்க நம்முடைய சமயம், இதுதான் நம்முடைய நிலை. அதனால இங்க சொல்லப்படுவது விரதம். விரதம் என்பது அதுவே முத்தியை கொடுக்கும் நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்கிறாங்க. கதைகள் புராணங்கள் படிச்சீங்கன்னா இந்த விரதம் இருந்து இவர் முத்தி பெற்றார், இந்த விரதம் இருந்து இவர் முத்தி பெற்றார்னு கதை இருக்கும். ஆனா விரதத்துல முத்தி எல்லாம் கிடைக்காது, அது புராணம், அது கதை, அப்படித்தான் இருக்கும். அதற்குள்ள மறைந்து கிடக்கிற உண்மைகளை பார்க்க வேண்டுமே ஒழிய புராணத்துக்குள்ள வெறும் இந்த மாதிரி மேலோட்டமா படிச்சுட்டு இல்லையா. எனவே முத்தி பேற்றை ஞானத்தை அன்றி வேறு வழியில் பெற இயலாது, அந்த ஞானத்தை இந்த விரதம் தராது, அவ்வளவுதான் செய்து. எனவே விரதம், இதுக்கு மேலே நாம் விரதம் சிந்திக்க வேண்டியதில்ல, மணிவாசர் வாக்குல விரதம் அவ்வளவுதான். விரதம் என்பது நிறைய பேர் சொல்லிட்டு இருக்கிறாங்கப்பா, அந்த விரதத்தினால ஒன்னும் ஆகப்போவது இல்லை அப்படிங்கறதான் அங்க சொல்லியிருக்கிறார். ஆக விரதமே பரமாக அதுவே மேலானது என்று வேதியர்கள் ஆகமத்தைக்கு ஒத்துக்கொள்ளாது, வேதத்தை மட்டுமே ஒத்துக்கொள்ளக்கூடிய அந்த வேதியர்கள் ஆதாரத்தை காட்டாங்க. பாருங்க இந்த நூல் இப்படி இருக்குது, இந்த விரதம் வந்து இப்படி ஆயிட்டார், இந்த விரதம் இப்படி ஆயிட்டார் என்றெல்லாம் சொல்லுவாங்க, அதுல போய் மயங்கிடாதுங்கிறார். விரதமே பரமாக வேதியரும் சரதமாகவே சாத்திரம் காட்டினர். அவங்க அவங்களுக்கு தெரிஞ்ச கொள்கையெல்லாம் எடுத்து காட்டி நிறுவாங்க, அதுல இருந்து பிழைக்கணும். அதுக்கப்புறம் சொன்னாரு, சமயவாதிகள் தத்த மரங்களே அமைவதாக அரட்சி மலைந்தனர். சமயத்துறையை சார்ந்தவர்கள், சமயம் வந்துட்டா வெவ்வேறு சமயங்கள், அதற்கு இந்த சாமி தான் முத்தி தரும், இந்த சாமி தான் பெருசு அப்படின்னு பல்வேறு வகைப்பட்ட கருத்துக்களை சொல்லி வாதங்களை வைத்து தர்க்கத்தில் நின்று இதுதான் பெரிது இதுதான் பெரிது என்றெல்லாம் அரட்சி மலைந்தனர். அதிலிருந்து தப்பிக்கணும். அதுக்கப்புறம் சொன்னார், அமைவதாக அரட்சி மறைந்தனர், மிண்டிய மாயாவாதம் என்றும் சண்டை மாறுதம் சுழித்து அடித்து ஆர்த்தினர். சண்டை மாறுதம் அதாவது இந்த ஊழிக்காலத்துல வரும் பாருங்க காத்து சூறாவளி, அதுபோல ஒரு சூறாவளியா வருங்களாம். எது மாயாவாதம், இன்னைக்கு நம்ம நாட்டில் அதிகமாக இருப்பது இந்த மாயாவாதம் தானுங்க. நம் நாட்டில் இருக்கக்கூடிய பெரும்பாலான பீடங்கள் துறவிகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாம் இங்கே நிற்கிறவங்க தான். அதில் விதிவிலக்கில் பெரும்பான்மை இன்னைக்கு நாடு அறிந்த உலகம் அறிந்திருக்கக்கூடிய நிலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க தான் அதிகமாக இருக்கிறார். விவேகானந்தர் மாயாவாதிகளுடைய தன்னுடைய அமைப்பை சார்ந்தவர் தான். ராமகிருஷ்ணர், விவேகானந்தர், ரமணர் எல்லாம் இந்த பட்டியல் தான், அதுதான் இங்க சொல்லப்படுகிறது. எனவே அவங்க எப்படிப்பட்டனர், சண்டை மாறுதம் சூறாவளி காற்று போல வந்து நம்மளை நிலைகுலைய செய்து விடுவார், அதிலிருந்து பிழைக்கணும். ஆக சுழித்து அடித்து ஆர்த்து உலோகாயதன் ஒன்றிரப்பாம்பின் கலாவேதத்தை கடுவிடம் எய்தினர். அப்ப மேலே சொல்லப்பட்ட கடவுள் உண்டு என்று கருதுகிற நினைப்பு வந்த மாத்திரத்துல அந்த பொருளை கருதுகின்ற நிலையில் அங்கிருந்து எடுத்துக்கிட்டீங்கன்னா எடுத்த உடனே இங்க இல்ல, முதல்ல கடவுள் இல்லைங்கிற கூட்டத்தை கடந்து அப்புறம் இருக்கிற கூட்டத்துக்கு வந்து அப்படியே வருவது. ஆக செய்யுள் அமைப்புல கடவுள் இல்லைங்கிறது இப்ப கடைசியா இருக்குது. நம்ம பார்த்த வகையில பொருள் காணும்போது அது முதல்ல நின்றுடும், கடவுள் இல்லைங்கிற கூட்டத்தை கடந்து அப்புறம் இருக்குன்னு வந்து இருக்குதுல வந்து இதுதான் அதுதான் அதுதான்ங்கிற கூட்டத்தெல்லாம் கடந்து இப்ப எல்லாத்தையும் கடந்து வரணுங்களாம். அதனால இவற்றையெல்லாம் சாராமல் தப்பி பிழைத்தனர். அதில் பெரும் மாயை எனை பல சூழவும், இந்த கூட்டத்தில எல்லாம் தப்பித்து வரணும். இங்க அந்த வேதாந்த நெறியை மாயாவாதத்தை சூறாவளி என்று குறித்திருக்கிறார். சிந்தனைக்குரியது அது, அவங்க நீங்க நூல்கள்ல பாத்தீங்கன்னா தெரியும். இவ்வாறு அந்த சூறாவளியிலிருந்து பிழைத்தனர். இதெல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய நூல்கள் இருக்கின்றன, அதுக்குரிய ஆதாரங்கள் நம்முடைய சித்தாந்த நூல்கள் விரிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. அதனால அந்த மாயாவாதிகளுடைய நிலை அங்கே நிறைய பிரிவு பிரிந்தது. அது நிறைய ஏகாந்தவாதம், மாயாவாதம், பார்க்கரியவாதம், கிரீதா பிரம்மவாதம் என்று, சப்த பிரம்மவாதம் என்றெல்லாம் அது பல்வேறு பிரிவுகளாக விரிந்து இருப்பது விரிவு சிவஞான சித்தியா பரபக்கத்தில் பார்த்துக் கொள்ளலாம். ஏன்னா இதெல்லாம் ஆழமான செய்தி உடையது. தர்க்கம் நிலையில் நின்று இது இன்ன சொல்லுகிறது, இதை நாம் இன்னவாறு மறுக்கிறோம் அப்படின்னு மறுப்புகள் உண்டு. தடைகளும் விடைகளும் இருக்கக்கூடிய பகுதி. எனவே இந்த கூட்டங்களெல்லாம் தப்பித்து பிழைத்து அப்படிங்கிற மிண்டிய மாயாவாதம் என்றும் சண்டமாருதம் சுழித்து இடித்து அப்படின்னு இதுலாம் தப்பி பிழைத்து அப்படியே வந்தோம்னா என்னன்னார், அப்படி வரும்பொழுது அப்படிங்கிறார் என்னும் சூறாவளி போன்றவற்றெல்லாம் அடித்து சுழித்த நிலை கடந்து அந்த எங்க வந்தனர், தப்பாமே தாம் பிடித்தது சரியா, தப்பாமே தாம் பிடித்தது சரியா, சரித்து போகாது. அதாவது சிவநெறியில நிற்கக்கூடிய நிலையில் அதுல வழுவி போகாது நிற்ற. யாரு சொன்னாலும் சரி, புலகாயதன் சொன்னாலும் சரி, மாயாவாதிகள் சொன்னாலும் சரி, விரதமே பயன்தரும் என்கிறவங்க சொன்னாலும் சரி, அப்படி சொல்லுகின்ற அந்த நிலைகளில் எல்லாம் அவங்க சிவநெறிக்கு மாறாக சொல்லுகின்ற கருத்துக்கள் எல்லாம் போய் மயங்கி இந்த நெறியை விட்டு வழுவி விடாம தப்பாமே தாம் பிடித்தது சரியா, அப்படி சரியாக நிற்க வேண்டும் அப்படிங்கிறார். எனவே நம்முடைய மனம் உள்ளம் அந்த செயல் இவையெல்லாம் பாத்தீங்கன்னா மனம் மொழி மெய் என்கின்ற மூன்றும் இறைவனை நோக்கிய பாதைகள் அமையப்பட்டு இருக்க வேண்டும். அதுல என்ன வரக்கூடாதுன்னா சலிப்பு வரக்கூடாது. இறை வழிபாட்டுல சலிப்பு கூடாது. நீங்க திருமுறை படித்தா கூட சலிப்பு இல்லாது படிக்கணும். அது எப்படி சொன்னா சலிப்புக்கு இன்னொரு பேரு சோம்பல் அப்படின்னு சொல்லலாம். என்ன போங்க எப்பங்க எவ்வளவு நாளுமையா படிக்கிறது அப்படின்னு ஒரு சலிப்பு வருது. படிக்கலாம் இருங்க, காலை எழுந்தனி படிக்க வேணாம், படிக்கலாம் இருங்க காலைன்னு ஒரு நாளைக்கு ஒரு தூரம் படிக்க சொல்லிக்கிறாங்க, சாயங்காலம் படிப்புங்க அப்படின்னு சலிப்பு ஏற்படும். இந்த சலிப்பு வழிபாட்டு நெறிக்கு ஆகாதுங்க. அதான் ஞானசம்பந்த பெருமான் மடியாது சொல்ல வல்லவார்க்கு இல்லையா மறுபிறப்பேனார். மடியாது சொல்ல வல்லார், மடி என்பதற்கு சோம்பல்னு பேர். நெடுநீர் மறவி மடி துயில் இவை நான்கும் கெடுநீரார் காமக்கலன். கெட்டு போகணும்னு நினைக்கிறவன் விரும்பி ஏறுகின்ற கப்பல்னர் அது நாலு சொல்லியிருக்கிறார். நெடுநீர் மறவி மடி துயில் இவை நான்கும் கெடுநீரார் காமக்கலன். தான் கெட்டு போக வேண்டும் என்று விரும்புகின்றவர்கள் ஏறி பயணம் செய்கின்ற கப்பல். மறந்து போச்சுங்க அப்படின்னாலும் சரி, சோம்பேறித்தனம் இருந்தாலும் சரி, அதெல்லாம் அதுதான் அப்படின்னு வள்ளுவருடைய வாக்கு திருக்குறளை பார்த்துக்குங்க. ஆக இங்க அங்க சொல்லப்படுது மறவி. அந்த மறதியைத்தான் அங்க மடி என்று குறிப்பிருக்கிறார் ஞானசம்பந்த பெருமாள். மடியாது சொல்ல வல்லாருக்கு இல்லையா மறுகிறப்ப, ஐயோ இன்னைக்கு அந்த பதியை படிக்காம ஏ அப்படின்னு நாளைக்கு நினைச்சேன் வந்தது. அது பதியம் படிக்கணுங்கிறது இன்னைக்கெல்லாமா இருக்கும். அஞ்சு அஞ்சு எழுத்து சொல்லுல மறந்தே போச்சு, மறந்தே போச்சுன்னா மறதி என்பது நாம் நமக்கு வந்து உரியது அல்லங்க. வழிபாட்டு நெறியில வரும்போது மறதி இல்லாது இருக்கும். யார பெருமான மறவாது இருப்பவள். ஆனா திணைத்தனை பொழுது மறந்து வீவனோனார். அப்புறம் தான் மறத்தல் பிழை, மறத்தல் பிழை, அந்த பிழைக்கு ஆளாகாம இருக்கணும். அதனால சரி தப்பாமே தாம் பிடித்தது சரியா. அந்த அன்பு எப்படி சொல்ல வர்றதுன்னு பாத்தீங்கன்னா அந்த நிலை பக்தி அனுபவத்தை இப்ப இதுவரைக்கும் என்ன சொல்ல வந்தார்னா உயிர் கடந்து வருகிற பாதையை சொன்னார். இத்தனை சமயங்கள் இத்தனை வேறுபாடுகள் இதையெல்லாம் படிநிலை கடந்து வரணும். இப்ப ஒரு வாரம் தப்பி வந்துட்டோம்னு இப்ப நாமெல்லாம் இங்க வந்துட்டோம்னு வச்சுக்குவோம். நினைப்புல வந்துட்டோமாங்கிறது அங்கேயும் உள்ளத்துக்கு தான் தெரியும் வந்துட்டேன் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு அடுத்த வரிகள்லாம் கவனத்துக்குரிய இதெல்லாம் வந்துருச்சான்னு பார்த்தோம். இங்க வந்துட்டோம், இப்ப கடவுள் இல்லைங்கிற கூட்டத்தில் தப்பிச்சு வந்துட்டோம், மாயாவாதிகள் கூட்டத்தை தப்பிச்சாச்சு, விரதமே எல்லாம் கூட தப்பிச்சாச்சு, இப்ப எங்க வந்துட்டோம், நம்ம முன்னே சொன்னது போல புறச்சமயம் கடந்து அரச்சம் அகச்சமயம் புக்கு மிருதி சுருதி வழி உழன்று அதெல்லாம் தப்பிச்சு வந்து சரியா கிரியா யோகம் செலுத்துகிற சைவ நெறியில வந்தாச்சு. இப்ப நாம சைவத்துல வந்து சரியை அப்படிங்கிற நிலையில் இருக்கிறவங்க இங்க இருப்போம். இரண்டாம் நிலை கிரியில் இருக்கிறவங்க உண்டு. சரியை என்பது சமய தீக்கை பெற்றுக் கொள்ளுதல் சரியை, விசேட தீக்கை பெற்றுக் கொண்டது கிரியை. அப்படிங்களா மூன்றாம் நிலை தீக்க பெறுவது யோகம், நாலாம் நிலை தீக்க பெறுவது ஞானம். சரியையில் ஒரு ஞானம் உண்டு, கிரியையில் ஒரு ஞானம் உண்டு, யோகத்தில் ஒரு ஞானம் உண்டு, ஞான நெறியில் ஒரு ஞானம் உண்டு. இதெல்லாம் விரிந்து போகுது. ஆனா வெளிப்பேர் சொல்லும்போது அதை நீங்க அவ்வளவு வெளியில சொல்ல முடியாது. ஆக அந்த சரியை கிரியை யோகம் ஞானம்ங்கிற நெறிக்கு வந்துட்டா அந்த உயிர் எப்படி இருக்க வேண்டும் அப்படிங்கறத அப்படியே கொடுத்திருக்கிறார் பாருங்க. ஒரு அருமையான தொடர்கள். இதை நினைக்க நினைக்க நமக்கு என்னன்னா இது போல நாம ஆகும். அது இருக்கிறவங்க மனதில் மகிழ்ச்சி அடைந்து கொள்ளுங்க, இல்லை என்று இருப்பவர்கள் பெருமானே இந்த அனுபவத்தை எனக்கு கொடு. சாமிகிட்ட போய் நின்னீங்கன்னா இங்க இங்க இந்த 60வது வரியிலிருந்து வருகிற அந்த தொடர்கள் பாத்தீங்கன்னா நமக்கு கிடைக்கணுங்க. ஏறத்தாழ 87 வரி வரை அமையப்பெற்றது பக்தி அனுபவம். இந்த அனுபவம் உங்களுக்கு வந்துருச்சுன்னா நிச்சயமாக இந்த பிறப்பே உங்களுக்கு நிறைவாக இருக்கும் வைத்துக்கூடாது. அந்த ஏன்னா அந்த அந்த அன்பு நிலை அப்படி பதிவு செய்திருக்கிறார் மணிவாசக பெருமான். இப்ப பிடித்துக் கொண்ட நெறியை விட்டு தலியாது நிற்க வேண்டும். நாளைக்கு என்ன துன்பம் வேணாலும் வரலாம், எது வேணாலும் இருக்கலாம். இப்ப நாவுக்கரசர் வரலாற்று நடந்தது போல பெற்றோர் இருவரும் இழந்து விட்டார். தமக்கு யாருக்காக உறுதி செய்யப்பட்டவரும் போர்க்களத்தில் இருந்தாச்சு. அப்படின்னு திலகவதியா நிற்கிறாங்க, ரெண்டு பேரும் போயாச்சு, கணவரும் போயாச்சு. சரி, தானும் உயிர் துறந்த விட வேண்டும் என்று கருதுகிறார். இப்பதான் தம்பியார் கால விழுந்து கதறுகிறார். எனவே தம்பியார் மீது கொண்ட தயாவின் காரணமாக உயிர் தாங்கினார், அவரும் விட்டுட்டு போயிட்டார். இப்ப நினைச்சு பாருங்க, வாழ்வதற்கு அண்ணமா என்ன பிடிப்புங்க, ஒண்ணுமே இல்லையே. தாய் தந்தையரும் போயாச்சு, கணவனால் உறுதி செய்யப்பட்டும் இறந்து போயாச்சு. யாருக்காக உயிர் வாழ வேண்டும் என்று கருதினாரோ அந்த தம்பியும் வேற்று சமயம் புகுந்து விட்டார். எவ்வளவு அவமானம் இருந்திருக்கும், எவ்வளவு வருத்தங்கள் இருக்கும், அதை நோட்ல பதிவேட்டில் பதிவு செய்து காட்ட முடியுமா என்ன? திலகவதியார் அடைந்த துயரத்துக்கு யாருங்க எழுதுவது? ஒருத்தரா தேக்கிழா பெருமானே எழுத முடியாது, எழுதல. வந்தாங்க, பணி செய்தாங்க, பெருமானிடத்துல விண்ணப்பித்தார்கள். புலர்வதன் முன் எழுந்து மெழுக்கிட்டு பூமாலை பறித்து தொடுத்து பெருமான் முன்பு தொழுது என்னை ஆண்டருளும், என்னை ஆண்டு அருளுவது நீரே ஆகில், என் பின் வந்தவனையும் தடுத்து ஆள வேண்டும் என்று விண்ணப்பம் செய்தார். பலமுறை விண்ணப்பம் செய்தார். அவ்வளவுதான் செய்தி. அதுக்கப்புறம் அடுத்து எங்க வந்துட்டா தெரியுங்களா? இப்படியே விண்ணப்பம் செய்தார். ஆண்டுகள் பல ஓடிருச்சு. எவ்வளவு ஓடி போச்சு? 40 வருஷம் ஓடி போச்சு. 40 ஆண்டு காலம் கடந்து போச்சு. தம்பி வர வேண்டும், தம்பி சைவத்துக்கு வர வேண்டும் என்று வேண்டி 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 40 ஆண்டு காலம் போயிருச்சு. அப்படியே மீள முடியாத கவலைக்குள்ளாகி விட்டார்கள் திலகவதியார். அப்பதான் பெருமான் தோன்றுகிறான், கனவுல தோன்றுகிறான். மண்ணு தபோதனியாருக்கு மழவிடையார் கனவின் கண், உன்னுடைய மன கவலை ஒழினி. மானிய கவலைப்பட்டு இருக்கிற, கவலைப்படாத. எப்ப 40 வருஷமா பட்ட கவலைக்கு சாமி அப்பதான் வந்து நிக்கிறார். இப்ப என்ன? அதான் தப்பாமே தாம் பிடித்தது சலியா. சைவத்துல வந்தாச்சு, பெருமான பிடித்தாச்சு. அவர் கொடுத்தாலும் கொடுக்கலினாலும் இவரை விட்டு இன்னொரு தெய்வத்தை கனவினும் இணையேன் என்று திலகவதியா நின்றதனால தாங்க நமக்கு ஒரு திருநாவுக்கரசு நமக்கு கிடைத்தார். அந்த அந்த உறுதிப்பாடு. நாமனா 40 வருஷம் ஏதாவது கேட்போமா? 40 வருஷம் கேட்கிறோம், 400 விதமா. ஒரே விண்ணப்பத்தை 40 வருஷமா கேட்டு உட்காந்துருப்போமா? என்ன கேட்க மாட்டேனே, தூக்கி போட்டு போனார் அந்த விண்ணப்பத்தையே. ஆனா 40 ஆண்டு காலம் விண்ணப்பித்தார். அந்த விண்ணப்பத்தின் விளைவெல்லாம் அவர் வந்து சேர்ந்தார். அந்த நிலைப்பாடு வந்த பிறகு அவர் பண்ணார், நலந்தீங்கிலும் உன்னை மறந்தறியேன், நெஞ்சம் உமக்கே இடமாக வைத்தேன். எந்த சூழ்நிலை எந்த நிலையிலும் குழுவாய் பிறக்கினும் புண்ணியா உன்னடி என் மனத்தை வழுவாதிருக்க வரம் தர வேண்டும். இதெல்லாம் எங்க பெற்றா தெரியுங்களா? திலகவதியாரிடத்திலிருந்து பெற்ற அவருடைய உரைப்பு, அவன் எந்த நெறி, அதெல்லாம் அப்படியே உள்ள வாங்கி கொண்டதுனால ஆவுக்கரசருடைய பாடல் இதெல்லாம் நீங்க பார்க்கலாம். இப்ப பிடித்து கொண்ட நெறியில் எந்த சூழலிலும் நீங்க திலகவதி, நீங்க துயரப்படுகின்றவங்க எல்லாம் திலகவதியார நினைக்கணும். அவங்கள நினைச்சீங்கன்னா நீங்கள் படுவதெல்லாம் துயரமே கிடையாது. எவ்வளவு பெரிய செல்வந்தர், செல்வக்குடி திருவாமூர் எப்படிப்பட்ட செல்வ செழிப்பு என்பதை சேர்க்கலார் பெருமான் பதிவு செய்திருக்கிறார். அந்த குறுக்கையர் குடியில வறியவர்களுக்கும் புலவர்களுக்கும் எளியவர்களுக்கும் பொன் பொருள் கொடுத்து அன்னசாலை, அன்ன சத்திரங்கள், அறச்சாலைகள், அப்புறம் பூங்காக்கள் அமைத்து எத்தனை அறப்பணிகளை பண்ணாங்க. அத்தனை செல்வத்தையும் துறந்துட்டு வல்லவா ஒரு ஒரு துறவி கோலத்துல அப்படியே நேரா திரு அதிக்கு வரும்போது எல்லாத்தையும் விட்டுட்டுல வந்தாங்க. அவ்வளவு செல்வ செழிப்பு இருந்தவங்க விட்டு வந்து நிக்கிறாங்க. இன்னைக்கு நமக்கு அப்படி ஒரு சூழல் இருந்து விட்டுட்டு வந்து நிப்பமா, என்ன செல்வத்தை இழந்து நிப்பமா? அப்படி நிக்கும் போது இப்படி ஒரு சூழல்ல நமக்கு வந்துருச்சுன்னா நம்ம நிப்பமா? ஐயோ இந்த சாமி எனக்கு செய்ய மாட்டேங்குதே, இந்த சாமி என்ன கண்டுக்க மாட்டேங்குதேன்னு எல்லாம் அழுதுட்டு இருப்போம். 40 ஆண்டு காலம் அந்த துயரத்துக்குள்ள அழுந்தி கிடக்கிறார்கள். அந்த அழுத்து, அந்த அழுந்தி இருந்த நிலை யாரால எழுத முடியும்? சேர்க்கலா வருமானம் எழுதல. இந்த தொடர்தான் அவர் காட்டுகிறார், உன்னுடைய மனக்கவலை ஒழி நீ மூலும் மனக்கவலையினால். அப்படிதான் பதிவு செய்திருக்கார், மூலும் மனக்கவலையினால். மனத்துல எவ்வளவு வருந்தி இருப்பாங்க, தம்பியார் உளராக வேண்டும். ஆக துயரம் என்பது எல்லோருக்கும் வரும், யாருக்குமே வராது அப்படின்னா இல்ல, எல்லாருக்கும் வரும். நாம் நேசிக்க கூடியவர் நம்மை விட்டு மேல போலாம், நாம போலாம். யாருக்கு எது எப்ப நடக்கும் யாருக்கு தெரியும், எதுவும் நடக்கலாம். வாழ்க்கை என்பது இதுதான். இந்த பயணத்தில் நாம் பெருமானை பற்றி கொள்ளுதல் தாங்க இந்த பிறவிக்கே நம்ம வந்திருக்கிறோம். நமக்கு இத நம் செய்த வினைக்கு தக்கவாறுதான் தாய், வினைக்கு தக்கவாறு தந்தை, வினைக்கு தக்கவாறுதான் மகன், வினைக்கு தக்கவாறுதான் கணவன் மனைவி, வினைக்கு தக்கவாறுதான் உறவுகள். ஆக இந்த இத்தனை இறைவன் ஏன் கொடுத்துக்கா தெரியுங்களா? இவர்களால் பெறுகிற அன்பும், இவர்களால் பெறுகிற துன்பமும், இவர்களால் பெறுகிற நன்மையும் தான் உங்களை பக்குவப்படுத்தும் என்று அறிந்துதானே கூட்டி வைத்திருக்கிறான். இதெல்லாம் எதுக்கு கூட்டி வச்சிருக்கான் தெரியுங்களா? இந்த பற்றுகளை எல்லாம் விட்டு விட வேண்டும் என்பதற்காக கூட்டி வச்சிருக்கிறான். ஆனா நாம் என்ன பண்ண தெரியுங்களா, அந்த பற்றுகளை பிடிச்சுக்கிட்டு அந்த பற்றுகளை எல்லாம் அழுந்துறோம். எல்லாம் எதுக்காக? பற்று விளக்குத்தானே. இந்த பிறவி எதுக்கு சாமி கொடுத்திருக்கிறார்? இந்த சொந்தத்துல அழுந்தி கிடக்கலாம் கொடுத்து வச்சிருக்கிறார் இல்லையே? இதெல்லாம் இருக்கணும், இல்லாம இருக்க கூடாது. ஆனா எப்ப வேணாலும் எடுத்த தனியை நீக்கணும். இதுதாங்க சைவ சித்தாந்தம் சொல்லுகிற உண்மை. ஐயோ அப்படின்னு கதிர கூடாது, எங்க அம்மா போயிருச்சு, என் சம்சாரம் போயிருச்சு, என் பையன் போயிட்டான். அவன் கதர்னா அவன் வினை முடிந்து விட்டது போயிட்டான், அவன் வேலை முடிஞ்சு வந்தாங்க. போய் சாமி என்னை எப்பப்பா கூப்பிடுங்க, நான் ரெடியா இருக்கிறேன் சாமி, என்ன கூப்பிடுங்க, நான் தயாரா இருக்கிறேன். அவ்வளவுதான், ஐயோ இப்பதான் தொடங்கி இருக்கேன் சாமி, வீடு கட்டலாம், இப்பதான் அஸ்திவாரத்தை போட்டு வச்சிருக்கிறேனே, நான் என்ன பண்றது, நான் அதுக்கு என்ன பண்ணட்டும், இதுக்கு என்ன பண்ணட்டும், பத்திரிக்கை அடிச்சு கொடுத்துட்டேனே, அதுக்குள்ள போயிட்டா என்ன ஆகுது? இப்படின்னு நினைச்சோம் என்ன ஆகுதுங்க? பற்று விடுவதற்காக கொடுக்கப்பட்டதான் இந்த பிறப்பு, அதுல போய் பற்றுல அழுந்துதல் கூட. ஒரே துணை பெருமான் தாங்க, அவர் தான் நமக்கு துணை. அவனை பற்றுவதற்காகத்தான் இந்த பிறவி நமக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. அந்த உணர்வு நம்ம சைவ நெறியில நிக்கிற ஒவ்வொருத்தருக்கும் வரணும். வருவதுதாங்க இந்த பிறப்பினுடைய நோக்கம். அதனால தப்பாமே தாம் பிடித்தது தலியா எப்படி இருக்கணும்னா, தழலது கண்ட மெழுகு அது போல. நெருப்புக்கு பக்கத்துல கொண்டு மெழுகு வச்சுன்னு என்ன தெரியுங்கன்னா அப்படியே உருகி போயிடுங்க. அந்த மாதிரி இப்ப சொல்ல சொல்ல உருகிடணும், கேட்க கேட்க உருகிடணும், நினைக்க நினைக்க உருகிடணுங்க. எங்கேயாவது ஏதாவது ஆயிருக்குதான் இல்லையே? இப்ப பெருமான நினைக்கிறோம் அப்படியே, எங்க சாமி திருநனாவுடையார் அப்படின்னு நினைச்சா கண்ணு கலங்கணுங்க, பதறணும், நடுக்கம் வரணும், வாய் குளரணும். அப்படியே ஐயோ எங்க பெருமான இல்லைங்களா அவரு அப்படிங்கிற நினைப்பு வந்து வரணுங்க. வந்துட்டா பக்தி, யாரு சொல்ற எனக்கு வரணும், கேட்கற உங்களுக்கு வரணும். அப்படி வந்துட்டா ரெண்டு பேரும் பக்தியில் அழுந்தி இருக்கிறோம்னு அர்த்தம். திருநாவுடையார் நினைக்கும் போதெல்லாம் அந்த உணர்வு வல்லின்னு வச்சுக்கோங்க, அந்த கோயில போய் அந்த கூட்டத்துக்குள்ள போய் முண்டி அடிச்சுட்டு போய் முதல்ல ஆளா போய் நின்னாதான் சாமி தெரியவாருன்னு வச்சுக்குவோம். அதான் பக்தி கிடையவே கிடையாது அப்படி நாம நினைச்சிட்டு இருக்கிறோம். அத்தனை கூட்டத்துக்குள்ள
அப்படியே பாத்தியா நான் பாரு என்ட்ரன்ஸ் டிக்கெட்டே இல்லாம உள்ள போயிட்டேன், அது பக்தி நினைச்சிட்டு இருக்கிறோம். அப்புறம் அங்க போனா நிறைய கூட்டமா இருக்குது, அதுல முந்தி அடிச்சுட்டு போய் முன்னாடி போய் நின்றுட்டு எல்லாரும் யார் பின்னாடி இருக்கும் பார்த்தா என்ன பார்த்தோம் நமக்கு என்னன்னு நான் போய் முன்னாடி நின்று சாமி கும்பிட்டோம்னா அதுதான் பக்தி நினைச்சிட்டு இருக்கிறோம். கிடையவே கிடையாது. இப்ப இந்த நிமிடம் இந்த இடத்துல நான் என் பெருமானை நினைக்கும் பொழுது என் நெஞ்சத்தில் ஒரு உருக்கம் வருமானால் நான் அவன் சன்னதியில நிக்கிறேன். இது சன்னதி, அவன் சன்னதி. சன்னதி என்பது இறைவன் நம்மை பார்ப்பது சன்னதிங்க, நாம போய் இறைவனை பார்ப்பது சன்னதின்னு நினைச்சிட்டு இருக்கிறோம். எல்லாருக்கும் அந்த மயக்கத்தை தான் எல்லாரும் முண்டி அடிச்சு போய் முன்னாடி நின்றுக்கிறாங்க. நீ எந்த மூலையில் நின்றாலும் சரி, இறைவனுடைய கருணை உன்மீது விடுமானால் நீ நிற்பது சன்னதி. நீ நிக்கிற இடம் தாக்கடையா கூட இருக்கலாம், அது சன்னதி. இவ்வளவுதான், இது உணரணும். நெஞ்சில உணர்ந்து விட்டால் எந்த சிக்கலும் இதுதான் பக்தி. அதுதான் பதிவு செய்கிறார், அவனை நினைத்த மாத்திரத்தில் தழலது கண்ட மெழுகு அது போல தொழுது உளம் உருகி அழுது உடல் கம்பித்து ஆடியும் அலறியும் பாடியும் பரவியும். இதெல்லாம் என்ன விளக்க சொல்றது? ஆடுதல் பாடுதல் அலறுதல் உளறுதல் இதெல்லாம் நடக்கும். இதெல்லாம் இதுக்காக மெய்ப்பாடுன்னு பேருங்க. இதெல்லாம் உயிர் தன்னை போல நடக்கும். இது ஒரு உயிருக்கு அந்த ஆனந்தம் வருகின்ற பொழுது அது இயல்பாக நடக்கக்கூடிய, இது வந்து சொல்லி வருவதில்லைங்க, அது தானா வருவது. அத தொழுது உளம் உருகி உள்ளம் உருக வேண்டும், அழுது கண்களை கண்ணீர் பெருக்கு, உடல் கம்பித்து அந்த நிலைப்பாடு இந்த உடம்புல வெளிப்பட வேண்டும் என்று குறிப்பிடுகிறார். இது நம்முடைய நூல்களில் புறத்திலக்கணம் அகத்திலக்கணம் என்று அந்த நிலை சொல்லுவாங்க. என்னென்னலாம் செய்தா இது புற இலக்கணம் இது அக இலக்கணம் என்று குறித்திருப்பாங்க. இது நம்முடைய ஞானிகள் இடத்துல நிற்கும். எனவே உடல் கம்பித்து, கம்பித்தல் என்பது நடு நடுங்குதல்னு பேரு. அப்படியே பெருமான் நினைந்தோறும் அந்த நடுக்கம் வரணுங்களாம். அப்பர் சுவாமி கிட்ட சொல்வார், சிந்தை இடையரா அன்பும் திருமேனி தன்னில் அசைவும். இந்த அசைவு என்பது வயதான காலத்துல வந்து அசைவு இல்லைங்க, திருவருளை நினைந்த பொழுது வருகின்ற அந்த நடுக்கம், அந்த நடுக்கத்தை தான் அங்க அசைவு என்று குறித்திருப்பார் தேக்கிடா பெருமாள். அதனால அதைத்தான் சொல்ற தொழுது உளம் உருகி. எனவே தொழுதல் என்பது உடலினுடைய செயல், உருகுதல் என்பது மனத்தினுடைய செயல். எனவே தொழுது அப்புறம் உருகி அப்படின்னார். எனவே உருகுதல் அப்படிங்கிற ஒன்று முன்ன நடக்கும், அதனுடைய விளைவாகவே மற்றதான் நடக்கும்னர். எனவே உடல் கம்பித்து ஆடியும் பாடியும் அப்படின்னார். ஆக இதெல்லாம் புற இலக்கணம் என்றும் அக இலக்கணம் என்றும் சொல்லப்படுவது. அது நமக்கு நூல்களை கொடுத்திருக்கிறாங்க, தெரிந்து கொள்ளணும்னா அது வாசித்து காட்டிடணும். அதாவது புறத்திலக்கணம் பத்து, புற இலக்கணம் பத்து. திருநீரும் கண்டிகையும் அணிதல், பெரியோரை வணங்கல், சிவபெருமானை புகழ்ந்து பாடுதல். ஒன்று திருநீரும் கண்டிகையும் அணிதல், இது புற இலக்கணம். பெரியோரை வணங்கல், சான்றோர்களை காண்போது வணங்குவது. மூன்றாவது சிவபெருமானின் புகழ், அவனை புகழ்ந்து பாடுதல். நாலாவது சிவநாமங்களை உச்சரித்தல், சிவநாமங்களை உச்சரித்தல். ஐந்தாவது சிவபூசை புரிதல், ஐந்தாவது சிவபூசை புரிதல். ஆறாவது சிவபுண்ணியங்களை செய்தல், ஆறு சிவபுண்ணியங்களை செய்தல். ஏழு சிவபுராணங்களை கேட்டல், சிவபுராணங்களை கேட்டல். எட்டு திருக்கோயிலில் சிவ வழிபாடு செய்தல், திருக்கோயிலில் சிவ வழிபாடு செய்தல். ஒன்பது சிவனடியாரிடத்து அன்றி உண்ணாமை, நாம போய் ஒரு உணவு எடுத்துக்கொள்வதுனா அடியார்களாக இருக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு நிலை, சிவனடியாரிடத்து அன்றி உண்ணாமை. இது பத்து, இவை புற இலக்கணம் அப்படின்னு சொல்லக்கூடிய நிலை. இதுக்கப்புறம் சிவனடியாருக்கு வேண்டுவன நல்கள் அப்படிங்கிற ஒன்று, மொத்தம் பத்து வரும். இவையெல்லாம் புற இலக்கணம். இதே அகத்திலக்கணம் பத்து, அது சொல்கிறார். ஒன்று மிடறு, மிடறு விம்முதல். இந்த மிடறு விம்முதல் பேர். குழந்தைகள்லாம் பாத்தீங்கன்னா கொஞ்ச நேரம் அழுது முடிச்ச உடனே அப்படின்னு அது நிக்கிறதுக்கு கொஞ்ச நேரம் ஆகும். அது மாதிரி பெருமானை நினைக்கும் போதெல்லாம் அப்படி ஒரு உணர்வு வெளிப்படணுங்களாம், மிடறு விம்முதல்.
நான் தழுதழுத்தல். சில நேரங்கள நீங்க இது எங்க நீங்க ஏன்னா இப்ப நமக்கு வேற வழி தெரியலீங்க, டிவி எல்லாருமே கண்டிப்பா பாப்பீங்க, இந்த பாடல்களை வந்து ஒவ்வொரு சுற்றா வெற்றி பெற வைத்து 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 அப்படியே இறுதி சுற்றில் நீங்கள் வந்து நிற்கிறீர்கள். இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கும்போது அந்த அந்த பரிசு பெற்ற ஆளை பாக்கணுங்க, அப்படியே கல்ல தண்ணி வந்துடும், நால என்ன எனக்கு என்ன சொல்லுன்னு தெரியல அப்படின்னு அப்படியே அழுது நீங்க பாப்பான். இது உலகியல் இல்லைங்க அருள்ல, ஏன்னா அது மாதிரிதான் பெருமான் நம்மை செய்கிறான். அவன் நமக்கு செய்கிற உபகாரத்தை நினைக்கும் போதெல்லாம் நான் தழுதழுத்து போயிருந்தேன். நீங்க இதெல்லாம் எங்க தெரியுமா பாக்கணுங்க, சாந்தோர் இடத்துல பாக்கணும். அவங்க இடத்துல பாத்தீங்கன்னா அவங்கள பத்தி பேசும்போது அவங்க முன்னாடியே பேச மாட்டாங்க, ஐயோ வாத்தியா இருக்கிறாரு எனக்கு பேச்சே வராது, நீங்க அவர் இல்லைன்னா பேசிடுவேன், அவர் இருக்கிற எனக்கு பேச்சு வராது, ஐயா பார்த்தா நடுக்கம் வந்துடும் பேச்சு வராது, நான் தழுதழுத்து நிற்கும் அப்படிலாம் நிற்க. இதெல்லாம் பக்திங்க, சில பேர் நடிப்பு நினைக்கிறவங்களும் உண்டு, பக்தியினுடைய அடிப்படை. அதனால போல இங்க நான் தழுதழுத்தல், இதழ் துடித்தல், அந்த இதழ் துடித்தல், உடல் நடுங்குதல், மயிர் தெளித்தல், மிடறு விம்முதல், நா தழுதழுத்தல், மூன்று இதழ் துடித்தல், நான்கு உடல் நடுங்குதல், ஐந்து மயிர் தெளித்தல், ஆறு வியர்த்தல், ஏழாவது சொல் எழாமை, எட்டு கண்ணீர் அருங்குதல், ஒன்பது வாய்விட்டு அழுதல், பத்து மெய் மறத்தல். இவை அகத்திலக்கணம் என்று சொல்லப்பெறுவது. எனவே இந்த ரெண்டு நிலையும் இருக்கணுங்க, தொழுது உடல் கம்பித்து ஆடியும் அலறியும் பாடியும் பறவியும், அதுக்கப்புறம் சொன்னாங்க கொடிதும் பேதையும் கொண்டது விடாது எனும். கொடிது இன்னைக்கு மக்கள் வழக்கில் குரடும்பாங்க, இந்த பாக்கு வெட்டுவது பயன்படுத்தும் உண்டு, எல்லாத்தையும் வச்சுப்பாங்க, பிடிச்சி அமுத்தி பிடிச்சோம்னா விடாம பிடிச்சிக்கணும், அதுதான் குரடுன்னு பேர். அப்ப அந்த குரடு என்கின்ற அந்த பொருளும் அறிவு தெளிவு இல்லாதிருக்கவங்களுக்கு பேதமைன்னு பேர். அந்த பேதமை உள்ள உடையவர்கள் இருக்காங்க இல்லைங்களா அவங்களும். ஆக கொடியும் பேதமையும் கொண்டது விடாது. ஒரு குரடு ஒரு பொருள் பிடிச்சதுன்னா அப்படியே அழுத்தி பிடிச்சோம்னா பிடிச்சி நிற்கும். அதுபோல அறிவு தெளிவு இல்லாதவர்கள் ஒன்றை பிடித்து கொண்டார்களானால் நீங்க என்ன சொன்னாலும் அதை விட்டு வெளிவர மாட்டாங்க, இதுதான் இதுதான் அப்படின்னு நின்றுக்குவாங்க. அப்படி அவங்க எப்படி குரடும் பேரமையும் பிடித்த பொருளை விட்டு விடாது நிற்கிறதோ அது போல, இப்ப பிடித்தது விடாம நிக்கணும், பிடித்தது தலியாது நிற்பதுக்கு ஒரு உதாரணம் சொல்ல முடியுமானா, குரடு பேதமையினர். எது பேதமையினார் வள்ளுவர் பெருமாள்? ஊதியத்தை கைவிடல் பேதமை, பயனை எடுத்துக்கொண்டு ஊதியத்தை எடுத்துக்கொள்ளணும், அதை விட்டுட்டு ஊதியத்தை விட்டுவிட்டு ஊதியம் இல்லாததை பெற்றுக் கொள்ளுதல் பேதமை. கடந்த ஊதிய நாம் அதை சிந்தித்தோம். எனவே பேதமை என்பது அதுதான். அதனால கொடிதும் பேதையும் கொண்டது விடாது என்னும். ஆக இது போல அப்ப பக்தியில இருப்பவங்களுக்கு இது வேண்டும், கொடிதும் பேதையும் போல கொண்டது விடாது நிற்க வேண்டும், அப்படி நிற்பது பக்தியினுடைய நிலை அப்படிங்கறத இங்க காட்டியிருக்கின்றார்.